இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பயன் சிந்தனையை தொடர்ந்து செய்வதற்கு குருவருள் பாலித்துள்ளது. திருக்கயிலாய விரம்பரை சந்தானக்குறவர் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய எட்டு மெய்கண்ட சாத்திரங்களுள்ளே இந்த திருவருட்பயன் என்ற சாத்திரமானது குறள் வெண்பாவிலே அமைந்து சித்தாந்த கருத்துக்களை புதிய கோணத்திலே மிக நயமாக எடுத்துரைக்கின்ற பாங்குடன் மிளுகின்றது. அந்த வகையிலே இந்நூலின் முதல் மூன்று அதிகாரங்களை திருவருளும் குருவருளும் துணை கொண்டு சிந்தித்துள்ளோம். முதல் மூன்று அதிகாரங்களாவன சைவ சித்தாந்தத்துள் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றை முறையே விளக்குவன. ஆகையினாலே முதல் அதிகாரம் பதிமுது நிலை என்ற பெயரை தாங்கியுள்ளது. இது பதியினுடைய மேன்மையான இயல்புகளை எல்லாம் நன்கு எடுத்துரைத்து அந்த பதியினை வழிபட வேண்டும் என்ற உபதேசத்துடன் அமைந்துள்ளது. இரண்டாவது அதிகாரமாகிய உயிரவை நிலை பசுவை பற்றியது, பசுக்களாகிய உயிர்களின் இயல்புகளை விளக்கிச் சொன்னது. மூன்றாவது அதிகாரம் இருள்மன நிலை என்ற பெயர் தாங்கி சிறப்பாக ஆணவ மனத்தை பற்றியும் இனம்பற்றி கண்ம மாயைகளையும் விளக்கிச் சொன்ன அதிகாரமாக அந்த மூன்றாம் அதிகாரம் திகழ்கின்றது. இவ்வாறு சைவ சித்தாந்தத்தை கற்கப் போகும் மாணாக்கர்கள் சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற மூன்று பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றிலே தெளிவு பெறும் பொருட்டு முப்பொருள்களையும் விளக்கிக்கூறிய ஆசிரியர் இனி நான்காம் அதிகாரத்திலே அருளது நிலை என்ற தலைப்பிலே அந்த பதியை விட்டு என்றும் நீங்காமல் எவ்வாறு தீயை விட்டு சூடு நீங்காமல் உள்ளதோ அதுபோல பதியை விட்டு நீங்காமல் அபின்னமாக பதியோடே இருக்கின்ற திருவருட்சக்தியை பற்றி விளக்கிச் சொல்கின்ற முறையிலே அருளது நிலை என்ற பெயரோடு நான்காம் அதிகாரம் அமைந்துள்ளது. இந்த அருளை பற்றி முதல் அதிகாரத்திலே அந்த பதிமுது நிலை அதிகாரத்திலே சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். இரண்டாவது குரட்பா பதிமுது நிலை அதிகாரத்திலே இரண்டாவது குரட்பாவிலே குறிப்பிட்டார். முதல் குரட்பாவிலே பதியினுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் தொகுத்து அருளிய ஆசிரியர் இரண்டாம் அதிகாரத்திலே பதியினுடைய மிகச்சிறந்த குணமாகிய பேரருள் உடைமையினை தனியே எடுத்து கூறினார். பேரருள் உடைமைதான் எம்பெருமானுடைய குணங்களில் எல்லாம் மிகச்சிறந்த குணம். எம்பெருமானுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்துகின்ற குணம் அவனுடைய என் குணங்களுள்ளே பேரறிவு பேரருள் உடைமை என்பதுதான். ஏனென்றால் முற்றும் உணர்தல் இதனை சர்வஞ்ஞத்துவம் என்பார்கள். வரம்பில் ஆற்றல் உடைமை அனந்த சக்தி என்பார்கள். இப்படி முற்றும் உணர்தல், வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் போன்ற சிறந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த பேரருள் உடைமை என்ற குணம் எப்படிப்பட்டது என்றால், இது மிகச்சிறந்த குணம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது என்றால், அந்த சிறந்த குணங்களை எல்லாம், அந்த பதிக்குரிய சிறந்த குணங்களை எல்லாம் பசுக்களாகிய நாமும் பெரும் பொருட்டு எம்பெருமான் கொண்டிருக்கின்ற குணம் ஆகையினாலே இந்த பேரருள் உடைமை என்ற குணத்திற்கு தனிச்சிறப்பு. அப்ப முதற் குரட்பாவிலே பதி இத்தனை மேன்மை குணங்களோடு இருக்கின்றான் என்பது மட்டுமல்ல, அத்தனை மேன்மை குணங்களையும் நமக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் மேன்மையாக இருக்க வேண்டும், தன்னை பலரும் பார்த்து மதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் பதி இருக்கவில்லை. தன்னுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் அங்கு ரொம்ப சிறப்பு. ஆகையினாலே வள்ளுவர் அருமையாக சொல்வார், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறி வாழும் திரு என்று சொல்வார். அதான் ஒரு சிறந்த மனிதனிடம் செல்வம் இருந்தால் அது ஊர்நீர நீர் நிறைஞ்ச மாதிரி, அவரவர் வீட்டு கிணற்றில் நீர் நிறைந்தால் அது அவரவர் வீட்டுக்கு தான் பயன், ஊர்நீர நீர் நிறைஞ்சிருந்தால் அது ஊருக்கெல்லாம் பயன் சொன்னார். அந்த மாதிரி செல்வம் வந்து சிறந்தவர்களிடம் இருந்தால் அது பல மக்களுக்கும் பயன்படும் என்று சொல்வார். அதுபோல இந்த முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை போன்ற இந்த பெருங்குணங்கள் எல்லாம் சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே, எப்படிப்பட்ட சிவபெருமானிடம், பேர் அருள் உடைய சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே தன்னுடைய பெருங்குணங்களை எல்லாம் உயிர்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று அவன் கருதுகின்றான். எதையுமே வேண்ட தெரியாத இந்த உயிர்களுக்கும் அவன் வழியே வந்து அருள் புரிந்து பிறவியை கொடுத்து இந்த முப்பொருள் உண்மைகளை எல்லாம் படிமுறையிலே உணர்த்தி வருகின்றான். எவ்வளவு பெரும் கருணை! அதான், அதாவது கருணை வந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது அதன் அருமைப்பாட்டினை உணராமல் விட்டுவிடுகின்றன உயிர்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், எப்பவும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. இக்காலத்திற்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமானால், எப்போதும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது தண்ணீருடைய அருமைப்பாடு தெரிவதில்லை. அதை வீணடிப்பது இது போன்ற செயல்களிலே மக்கள் ஈடுபடுவதை காண்கின்றோம். ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடு என்று வரும்பொழுதுதான், அப்ப தண்ணீர் கிடைத்ததெல்லாம் கடவுள் நமக்கு மேல எவ்வளவு கருணையோடு இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் என்று இல்லை என்று சொல்லும் போதல்லவா அதனுடைய அருமைப்பாடு தெரிகிறது. அந்த மாதிரி மனித பிறவின்னு ஒன்று கொடுத்தும் அது எவ்வளவு பெரிய கருணை! எம்பெருமான் நமக்கு கருணையோடு இந்த மனித பிறவியை, முன்னாடி என்னென்ன வினை செய்தோம் நமக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. ஒரு பிறவி நாம் வினைக்கிடாதனையா கிடைச்சது, என்ன வினை செஞ்சு நமக்கு தெரியுமா தெரியாது. அந்த வினைகளை எல்லாம் எம்பெருமான் தம்முடைய திருவுள்ளத்திலேயே குறித்துக் கொண்டு அதை மறவாமல் உரிய காலத்தை கூட்டி அது அதற்கு ஏற்ற பிறவிகளை எல்லாம் அவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால், அது கருணையினாலே கிடைத்த பிறவியினை நாம் எப்படி பயன்கொள்ள வேண்டும், எவ்வளவு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அதெல்லாம் இது போன்ற சிந்தனைகள்லாம் இந்த நூல்களை சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு தோன்றும். உலகியலிலே வந்து அப்படியே போகின்ற போக்கிலே போய்கொண்டிருக்கத்தான் சொல்லும். இது போன்ற நூல்களுடைய சிறப்பு அதுதான். அப்ப அந்த முதல் அதிகாரத்திலே சொன்னாரே, இரண்டாவது குரட்பாவிலே, தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று சொன்னார்களே. எப்படிப்பட்ட சக்தியோடு சிவபெருமான் நீங்காமல் இருக்கின்றான் என்று சொன்னால், சிவவாழ்வாம் அந்த பேரியல்வினை அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்று சொல்வார்களே, அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம், உயிர்கள் சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதே, அந்த எண்ணம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணம் அந்த சங்கல்பம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணத்தை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றான் சிவபெருமான். எப்பவுமே வந்து எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றான். அந்த எண்ணத்தை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. அந்த கருதுதல் அந்த சங்கல்பம் தான் அதான் அருள் என்பது. அந்த அருளை பற்றி மிக விளக்கமாக சொல்கின்றார் இந்த நான்காம் அதிகாரத்திலே. அந்த அருளை பற்றி தான் இந்த நான்காம் அதிகாரத்திலே விளக்கமாக அருள்கின்றார். அப்ப அந்த குரட்பாவிலே நமக்கு அருளுடைய பெருமை நமக்கு புலப்படுகின்றது. அருள் என்பது எப்படிப்பட்டது? நமக்கு சிவமாம் தன்மையை வழங்க வேண்டும் என்ற கருணையைத்தான் திருவருள் என்று சொல்கின்றோம். சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்பது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்சாலும் அதற்கும் மேலான நிலை என்று ஒரு நிலை இருக்கத்தான் செய்யும். எந்த நிலை அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு சிறந்த வேலையை ஒருவர் பெற்றாலும் சரி, அதில் பெரிய பெரிய பதவிகள் அடைஞ்சாலும் சரி, அவருக்கும் மேல அதிகாரமானதுக்கு இன்னொருத்தர் இருந்துட்டு தான் இருப்பார். உலகியல் அது. ஆனால் அருளே வேண்டும்னு போகின்றார்களே ஞானிகள், அருளாளர்கள், ஆன்மீக சான்றோர்கள், அவர்களுக்கு கடவுள் மட்டும்தான் அவர்கள் வந்து அடிமை. வேற யாருக்கும் அவர்கள், மற்றவர்களுக்கு அவர்கள் தலைவர்களாகத்தான் இருப்பார். அதான் அருளை பெற்றதனால் உள்ள பொருளை விட்டு அருளை பற்றியவர்கள் அடைகின்ற பெருமை அதுதான். ஆகையினாலே அப்படிப்பட்ட செல்வம் அருட்செல்வம். அது சிவமாம் தன்மை பேற்றை வழங்கிவிட்டால் மற்ற பேர்களுக்கும் இந்த சிவமான் தன்மை பேற்றுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், மற்ற ஒரு பேர் வந்ததுன்னா இருப்பதையெல்லாம் விட்டுற முடியாது. அம்மா, ஏன் எனக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக என்கிட்ட இருக்கிறதுலாம் நான் விட முடியுமா அப்படின்னு தான் கேட்பேன். இருக்கிறதுலாம் ஒரு வேணும், அது போக எனக்கு ஒரு சிறப்பு. சிவமான் தன்மை அப்படி இல்லை, அது கிடைத்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை. அந்த ஒரு பேரே போதும், அதற்கு மேலான பேரும் கிடையாது. அப்படிப்பட்டது ஒரு பேரு இந்த சிவமாம் தன்மை பேரு. ஆகையினாலே தாய்மான் அடிகள் அருமையாக சொல்வன், பேரனைத்தும் அணுவெனவே உதறித்தல்ல பேரின்பமாக வந்த பெருக்கே என்பன். நீ பேரின்ப பெருக்காக வந்தாய், அந்த சிவப்பெருக்கிலே நான் கலந்து விட்டதனாலே எனக்கு நான் அதற்கு முன்பு பெற்றிருந்த பெயர்கள் எல்லாம் அணுவாக கருதி விட்டுவிடத்தக்க அளவிலே போய்விட்டன. ஆகவே அப்படிப்பட்ட முடிவான பேரு ஒன்று உள்ளதென்றால் சிவப்பேரு தான். அந்த சிவப்பேற்றை அருள்வதுதான் இந்த திருவருள். சிவப்பேரு தான் முடிவானது, மிகச்சிறந்தது என்பதை நாம் உடன்பட்டால் இன்னொன்றையும் நாம் உடன்பட்டே ஆக வேண்டும். என்னவென்றால், அந்த முடிவான தன்னிகரற்ற சிவப்பேற்றினை திருவருளால் தான் நாம் பெற முடியும். மற்றபடி அங்க நம்முடைய செயலுக்கு அங்கு ஒன்று திருவருளால் தான் நாம் அந்த முடிவான பேற்றினை பெற முடியும். ஆகவே மிகச்சிறந்த பேச்சினை அருளக்கூடிய சிவபிரானுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை தரக்கூடிய திருவருளை பற்றி இந்த நான்காம் அதிகாரத்திலே சொல்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு தலைசிறந்த அதிகாரம். மீண்டும் மீண்டும் நாம் இந்த நூலை கற்ற பிறகு கூட நாம் தனிமையிலே இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்திக்கத்தக்க வகையிலே அமைந்துள்ள அதிகாரம். எப்பவும் திருவருள் சிந்தனையிலே நாம இருக்கணும்னா அப்ப திருவருளுடைய அந்த பெருமையெல்லாம் நாம தெரிந்து கொண்டு வேண்டும். எல்லாரும் சொல்கின்றார், சான்றோர்கள் ஆன்றோர்கள் அருளாளர்கள் எல்லாரும் சொல்வது என்னவென்றால் சிவசிந்தனை வேண்டும். ஆனால் அது எளிதாக உள்ளதா? மிக அரிதாக உள்ளது. அப்ப எவ்வாறு அந்த சிவசிந்தனையை கொள்வது என்றால், உலகத்து பொருள்களை ஏன் நினைக்கின்றோம்? அந்த உலகத்து பொருளோடு நம்ம பழகி இருக்கின்றோம், அதனால் அந்த உலகத்து பொருள்களை பற்றி நமக்கு சிந்திக்க முடிகின்றது. அப்ப அருளோடு பழக வேண்டும், சிவத்தோடு பழக வேண்டும் என்றால் அது நூல் மூலமாகத்தான் தொடங்க வேண்டும். நூல் நமக்கு அருளையோ சிவத்தையோ நேரடியாக காட்டிவிடவில்லை. ஆனால் நூலின் துணை கூட இல்லாவிட்டால் நாம அருள் சிவம்னு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்க முடியும் ஒழிய அதை பற்றிய எந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்காது. எனவே நூலே முடிவான பயனை தராவிட்டாலும் நூல்களை வாயிலாக கொண்டுதான் ஒருவன் சிவசிந்தனையை தொடங்க முடியும். நூல் அறிவுதான் ஒருவனை சிவசிந்தனையை நோக்கி படிப்படியாக வளர்த்து சிவத்தையே அவனுக்கு காட்டும். அருளினால் ஆகமத்தை அறியலாம் என்று சிவஞான சித்தியார் இக்கருத்தை கூறியது. எனவே இந்த அருளது நிலை மிக இன்றியமையாத அதிகாரம். எனவே அதனுடைய முதல் குரட்பாவிலே தொடங்குகின்ற போன அதிகாரத்தையும் இந்த அதிகாரத்தையும் நாம் ஒப்பு நோக்கினால், போன அதிகாரம் இருள்மல நிலை, ஆணவமலத்தினுடைய ஆதிக்கம் நன்கு விளக்கப்பட்டது. அப்போ நமக்கெல்லாம் இந்த ஆணவ மலம் எப்போது நம்மை விட்டு நீங்கும், இதிலிருந்து நாம் எப்போது விடுபடுவோ என்ற ஓர் ஆதங்கம் எழுந்திருக்கக்கூடும். எனவே ஆணவ மலத்தை விளக்கிய ஆசிரியர் அந்த ஆணவமல ஆற்றலை ஒடுக்க வல்ல திருவருளை பற்றி அதை அடுத்தார்போன இந்த அதிகாரத்திலே கூறுகின்றார். எனவே போன அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் தொடர்பு உள்ளது, இந்த தொடர்ச்சி உள்ளது. போன அதிகாரம் இருள்மல நிலை, இந்த அதிகாரம் அந்த இருள்மலத்தை ஒடுக்க வல்ல அருளை விளக்கக்கூடிய அதிகாரம், அருளது நிலை. அதிலே முதல் குரட்பாவிலே ஆசிரியர் அருள்கின்றார், அருளிற் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளிற் தலையிலது போல் என்று அருள்கின்றார். அதாவது இந்த உலகத்திலே ஒருவருக்கு வேண்டும் பொருளில் தலையிலது, வேண்டும் பொருளில் தலையிலது. அந்த வேண்டும் பொருளில் தலையிலது என்பதை முதலில் பார்ப்போம். அதாவது நமக்கு பல தேவைகள் உள்ளன, உலக வாழ்விலே பல தேவைகள். அந்த தேவைகள் எப்படி அமைந்துள்ளன என்றால், எல்லாம் நமக்கு தேவைதான், பல தேவைகள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொன்று நமக்கு இன்றியமையாத தேவையாக உள்ளது. அவசரமாக ஒருவருக்கு ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் அதற்கும் கடிதம் தான். இப்போ தொலைபேசிகள் பெருகிவிட்டன. அப்போது தொலைபேசி நமக்கு மிக இன்றியமையாத தேவை. அந்த நேரத்தில் ஏதாவது லைன் ஃபால்ட் ஆயிருந்தது அப்படின்னா அடனா இப்ப பார்த்து போன் இப்படி வேலை செய்யாம போச்சு, லைன் கிடைக்காம போதே, எவ்வளவு வருந்துகின்றோம், பதறுகின்றோம். ஒரு முக்கியமான செய்தியை ஒருவிடம் தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் என்றால் அப்போ நமக்கு போன தவிர அதை விட ஒரு பெரிய தேவை வேறொன்று இருக்க முடியாது. அதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒருவன் நீர் வேண்டி மிகுந்த வேட்கையோடு மயங்கி விடக்கூடிய நிலையிலே இருக்கின்றான், நீ தண்ணீர் சாகத்திலே இருக்கின்றான் என்றால் அப்போது அவனுக்கு பணம் பொருள் மற்றதெல்லாம் அப்புறம்தான். அப்ப அவனுக்கு அந்த தண்ணீர் தான் தவிர்க்க முடியாத தேவை. அதுபோல ஒரு நோயாளி போராடி கொண்டிருக்கின்றார், இந்த மருந்து கொடுத்தாதான் கேட்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மருந்து தான் அந்த நோயாளிக்கு வேறு எல்லா தேவைகளை விடவும் சிறந்த தேவை. இப்படி மனித வாழ்விலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் மிக மிக தேவையாக உள்ளது. காலையிலே அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு அப்போது அவர்கள் எந்த பேருந்தை பிடித்து செல்ல வேண்டுமோ அந்த பேருந்து தான் அவசியம் தேவை. அல்லது வேறு வாகனத்தை செல்லாலும் அந்த வாகனம் சரியாக இருக்க வேண்டும், அதுதான் அப்போது அவர்களுக்கு முக்கியமான தேவை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் இன்றியமையாத தேவையாக இருக்கின்றதல்லவா? ஆனா இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான். இப்ப பேருந்தை பிடிச்சிட்டாரு அலுவலகத்துக்கு போயிட்டார், அல்லது டூ வீலர்ல அலுவலகத்துக்கு போயிட்டார். அலுவலகத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் அந்த அத்தனை நம்பர் பேருந்து அவருக்கு வந்து உடனடியா தேவையில்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுநாள் போகும்போது தான் தேவைப்படுது, அந்தந்த நேரத்துக்கு தான் தேவை. ஆனா அந்தந்த நேரத்துக்கு அதாவது தவிர்க்க முடியாத தேவைதான். என்ன சொல்ல வருகின்றார் ஆசிரியர் என்றால், இப்படி உலகியல் பொருள்கள் எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கு அத்தியாவசியமான தேவைகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு பொருள் உள்ளது, அந்த பொருள் எப்படிப்பட்டது என்றால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அத்தியாவசியமான தேவையாக உள்ளது. உலகத்து பொருளாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லவில்லை, தேவைதான். ஆனால் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு தேவை. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு பொருளை நாம் வேண்டி நிற்க வேண்டும், ஒரு பொருளை நாம் கருத வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த பொருள்தான் அருள் என்று திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற பாங்கினை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதான் குரல் வெண்பாவிலே சொல்லும் பொழுது ஒரு செய்தியை மற்ற பாடல்களில் சொல்வதை விட குரல் வெண்பாவில் சொல்லும் பொழுது, அதுவும் மிகப்பெரிய ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது, அந்த கருத்தினுடைய தன்மை தன்னிகரற்று விளங்குவதை, எப்படி உலகியல் கருத்துக்களை ஞான செய்திகளையும் ஞான செய்திகளை இளைமறை காய்மறையாக உலகியல் கருத்துக்களை விரிவாக திருக்குறளிலே எப்படி தனிச்சிறப்போடு பார்த்தோமோ அதுபோல சித்தாந்த ஞான செய்திகளை தனிச்சிறப்பாக சொல்கின்ற பாங்கினை திருவருள் பயனிலே பார்க்கின்றோம். திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற முறை இருக்கின்றதே மிகச் சிறப்பாக உள்ளது. மற்ற பொருள்கள்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவையாக உள்ளன. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொருள் தேவைப்படும், ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது தேவைப்படாது, வேற ஒரு பொருள் தேவைப்படும். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலுமே நமக்கு அத்தியாவசியமானதாக உள்ளது எதுவென்றால் அதுதான் திருவருள், சிவபெருமானுடைய திருவருள் அப்படிப்பட்டது. எனவே அந்த திருவருளை விட உலகத்திலே நீங்கள் எத்தனையோ சிறந்த பொருள்களை நீங்கள் அடுக்கலாம், ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு வேண்டியது திருவருள் தான். ஆகையினாலே உலகத்து பொருள்கள் எல்லாவற்றோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் திருவருளை விட சிறந்த பொருள் இந்த அகிலத்திலே இல்லை என்ற உட்கருத்தினை நாம் பெரும்படி செய்கின்றார். அதான் வேண்டும் பொருளில் தலையிலது போல், வேண்டும் பொருள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருளை வேண்டி நிற்கின்றோமே, அந்த சந்தர்ப்பத்தில் தலையிலது போல் அந்த பொருளை விட தலையாய பொருள் வேறு இல்லை அல்லவா? மருந்தை வேண்டி நிற்கும் போது அந்த மருந்தை விட தலையாய பொருள் வேறு இல்லை, உணவை வேண்டி நிற்கும் போது உணவை விட தலையாய பொருள் வேறு இல்லை. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நாம் எந்த பொருளை வேண்டி நிற்கின்றோமோ அந்த பொருளில் தலையிலது போல் அந்த பொருளினும் தலையாய பொருள் வேறு இல்லாதது போல அருளில் பெரியது அகிலத்தில். அதுபோல எல்லா சந்தர்ப்பத்திலும் பார்த்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தாலும் திருவருளை விட பெரிய பொருள் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் இது எல்லா சந்தர்ப்பத்திலும் எண்ண வேண்டிய பொருள். எனவே இதன் மூலம் ஆசிரியர் உரைக்கின்ற உபதேச மொழி என்னவென்றால், எனக்கு அப்படிப்பட்ட சூழல் ஆகவே நான் திருவருளை கருதவில்லை, சிவபெருமானுடைய கருணையை நான் எண்ணி பார்க்கவில்லை, என் சூழல் அப்படி, என் சந்தர்ப்பம் அப்படி என்றெல்லாம் அடியேனை போன்றவர்கள் கூறி வந்தால் அதை ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எல்லா சந்தர்ப்பத்திற்கும் உரியது. இன்னும் ஒரு கோணத்திலே எண்ணி பார்க்க வேண்டும், நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையைத்தான் அடுத்த குறட்பாவிலே சொல்கின்றார். ஏன் இப்படி சொல்கின்றீர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவையாக உள்ளது திருவருள், எனவே ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்கு தேவைப்பட்ட பொருளை விட மேலான பொருள் இருக்க முடியாது, அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலுமே தேவைப்படுகின்ற அந்த பொருளை விட சிறந்த பொருள் வேறு என்ன இருக்க முடியும் என்று சொன்னீர்களே, அது எவ்வாறு பொருந்தும்? தண்ணீர் வேண்டி நிற்பவனுக்கும் அந்த இடத்துல தண்ணீர் தானே தேவையான பொருளாக இருக்க முடியும், தலையாய பொருளாக இருக்க முடியும். அவனுக்கு திருவருளும் தலையாய பொருளா இருப்பது எப்படி என்று சொல்லும் பொழுது அப்ப இரண்டாவது குறட்பாவை விளக்குகின்றார். பெருக்க நுகர வினை பேரொழியா எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் சொற்சுவை அது ஒரு பக்கம், எதுகை மோனை தொடை நயங்கள் அது ஒரு பக்கம், அவை ஒரு பக்கம் அணிவகுத்து நின்று அழகு செய்கின்றன. அதிலேயே மிகச்சிறப்பான செய்தி, நாம எதை விளக்குவது எதை விடுவது என்று தெரியவில்லை, அவ்வளவு சிறப்பாக அமைந்துள்ளது. பெருக்க நுகர வினை பேரோடியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். ஏன் திருவருள்தான் உலகத்து பொருள் எல்லாவற்றிலும் திருவருள்தான் மேலானது என்று ஏன் சொல்கின்றோம் தெரியுமா? பெருக்க நுகர வினை, வினை பெருக்க, வினை நுகர என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். வினை பெருக்க, ஒரு பொருள் நமக்கு வேண்டும், தேவையான பொருள் வேணும்னா அந்த பொருளை பெறுவதற்குரிய முயற்சியை நாம செய்ய வேண்டும். முயற்சியை செஞ்சா அந்த பொருளை பெறலாம். பெற்ற பிறகு அந்த பொருளை நுகர்கின்றோம், அதாவது அனுபவிக்கின்றோம். எனவே வினையை பெருக்கவும் அந்த வினைப்பலனை நுகரவும் எது துணை செய்கிறது தெரியுமா? பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் தான் துணை செய்கின்றது. எங்கும் பேரொழியாக நிற்கின்றது அருள். எப்படின்னா கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்திருப்பது போல, கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டுவதனால்தான் நாமெல்லாம் ஒரு செயலை ஈடுபட முடிகிறது, இதையா அது மாதிரி செயலுக்குரிய பலன்களை அனுபவிக்க முடிகின்றது. அதுக்கெல்லாம் கதிரவன் ஒளி இடம் கொடுத்து காட்டி நிற்கின்றான். அதையே நாம் எண்ணி பார்ப்பதில்லை, எல்லாம் நம்மால நடக்கின்றது நினைச்சோம். அதே மாதிரி தோன்றா துணையாக எங்கும் நிறைந்திருந்து இந்த திருவருள் தான் நமக்கு இன்னது தேவை என்று நமக்கு அறிவிப்பது திருவருள் தான். அந்த தேவையான பொருள் அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு கிடைக்கின்றது என்றால் அதை கொடுத்து உதவுவதும் திருவருள் தான். திருவருள் கொடுக்காட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அது கிடைக்காது. அதான் பக்குவ ஆன்மாக்கள் நன்கு சொல்லுவார்கள், எல்லாம் திருவருள் தான், நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு தயக்கத்திலையும் அச்சத்திலே இருக்கும் பொழுது நல்ல முறையில காரியம் நடந்து கைகூடிக்குன்னா எல்லாம் திருவருள் என்று பக்குவ ஆழ்க்கையிலே பக்குவப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அதுதான் முக்கியம். தண்ணீர்னா தண்ணீர், உணவுன்னா உணவு, அதுதான் முக்கியம். பேருந்துன்னா பேருந்து, அதுதான் முக்கியம். ஆனால் அதை நமக்கு அந்த உரிய சந்தர்ப்பத்தில் நமக்கு அதனை கொடுத்து அருள்வது எது? திருவருள் தானே. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பொருள் தலையாய பொருளாக இருந்தாலும் அந்த தலையாய பொருளை நமக்கு அந்த தக்க சமயத்தில் கொடுத்தருவதும் திருவருள். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒருவன் அந்த திருவருளை கருதினால்தான் அவனுக்கு இம்மை வாழ்விலே கிடைக்கக்கூடிய பெயர்களும் கிடைக்கும், மறுமை பயனும் அவனுக்கு கிடைக்கும். இதிலே ஐயமே இல்லை என்று மிக தெளிவாக இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலமாக உணர்த்தினார். கதிரவன் ஒளி காட்டாவிட்டால் உலக காரியங்கள் நடக்குமா? அதுபோல ஆன்மா அறிவிலே திருவருள் தங்கியிருக்காவிட்டால் ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவதோ வினைப்பயன்களை நுகர்வதோ எவையுமே நடக்காது என்பதை தெரிவித்தருள்கின்றார். இவ்வாறு பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் என்ற இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலம் முதல் குரட்பாவிலே கூறினார்களே அருளை விட தலையாய பொருள் அகிலத்தில் இல்லை என்ற அந்த கருத்தினை நன்கு வலியுறுத்தி அருள்கின்றார். இதன் மேல் ஒரு தடையை எழுப்பினால், ஏன் உயிர்களுக்கு அறிவில்லையா? உடம்பிலே பல கருவிகள் உள்ளனவே, அந்த கருவிகள் கண்டு அறிய மாட்டாவா? அல்லது அந்த கருவிகளின் துணை கொண்டு இந்த உயிர்களாவது கண்டு அறிய மாட்டாவா? திருவருள் காட்டினால்தான் உயிர்கள் எல்லாம் காணுமா? அது என்ன என்று கேட்டால் மிகச்சிறப்பாக அதனை விளக்குகின்றார். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான் என்று கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும் உடம்பு அறியுமா? ஊன், ஊன் என்பது இரண்டு சுழியின் என்றால் அது வந்து சதையை குறித்து, அது சதையாலான உடம்பை குறிக்கும். மூன்று சுழியின் வரும்பொழுது உணவை குறிக்கும். இரண்டு சுழியின் வந்தது ஊன். ஊன் அறியாது என்றும் உடம்பு என்றுமே அறியாது, அது சடப்பொருள் தான். சரி, உயிர் சித்து பொருள் ஆயிற்று, அது அறியாதா? உயிர் அறியாது ஒன்றும், உயிர் ஒன்றையும் அறியாதியா? கண் ஒன்றையும் காணாதுன்னு சொல்ற மாதிரிதான். எப்ப காணாது? கதிரவன் ஒளி துணை செய்யாவிட்டால் அல்லது வேறு விளக்கோளி துணை செய்யாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதுதானே உண்மை. கண்ணுக்கு காணும் தன்மை உள்ளது என்பதும் உண்மைதான். ஆனால் வேறு ஒளி காட்டாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதும் உண்மைதானே. அது மாதிரிதான் திருவருள் அறிவிக்காவிட்டால் உயிர் ஒன்றையும் அறியாது. இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான். எனவே இவற்றை திருவருள் அறிந்து காட்டாமல் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான். எனவே இந்த உலக விடயங்களை எல்லாம் திருவருள் உயிர்களுக்கு அறிவிக்காவிட்டால் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக விளக்குகின்றார். அடுத்த குரட்பாவிலே மிக அருமையாக சொல்கின்றார், உண்மை இவ்வாறு உள்ளது, எவ்வாறு உள்ளது? உயிர்களுக்கு வேண்டும் பொருள்கள் எல்லாம் தலையாய வேண்டும் பொருள், மிக முக்கியமான வேண்டத்தக்க பொருள் திருவருள்தான். இதுவே உண்மை. எனவே உயிர்களுக்கு உரிய பொருள்கள், வேண்டி பெற வேண்டிய பொருள்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பொருள் திருவருளாக உள்ளது. ஆனால் அந்த உயிர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்திலே வாழ்கின்றன? இந்த உயிர்கள் நமக்கு மிக மிக அவசியமானது திருவருள்தான் என்பதை உணர்ந்து அந்த திருவருளையே எண்ணி வாழ்கின்றார்களா உயிர்கள்? இந்த மனித பிறவியாகிய அந்த மேலான பிறவி எடுத்த உயிர்களாவது அப்படி வாழ்கின்றார்களா? இந்த உயிர்களின் நிலை எப்படி உள்ளது? அருளின் நிலை இப்படி உள்ளது. ஆனால் அந்த அருளையே வேண்டி நிற்க வேண்டிய உயிர்களின் நிலை எப்படி உள்ளது என்பதை நமக்கு இடித்துரைத்து உணர்த்துகின்றார். எப்படி உள்ளது? பாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறுத்து. பாலாளி மீனாளும் பான்மைத்து எடுத்துக்காட்டு சொல்லி சொன்ன ஆழி என்பது கடல் என்று இங்கே பொருள்படும். ஆழி என்பது கடல். அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது என்று வாழ் தெய்வ புலமை திருவள்ளுவர் பெருமானும் கூறினார். ஆழி என்பது கடலை குறிக்கும். பால ஆழி என்று சொல்லும்போது பார்க்கடலை குறிக்கும். கடல் என்று சொன்னாலே அங்கே கடல்வாழ் உயிர்கள் இருக்க வேண்டும். அதுல நமக்கு எந்த ஐயப்பாடும் பார்க்கடலின் மீன் இருக்குமா, சந்துக்கள் இருக்குமா என்றெல்லாம் நமக்கு ஐயங்கள் தோன்றலாம். பார்க்கடல் என்பது என்ன? நாம பார்க்க முடியலையே. நாம பார்க்க முடியுதுன்னா இல்லைன்னு முடிவு பண்ணிட முடியாது. அதுதான் பதி பசு பாசம் முப்பொருள்களையும் அனுமான அளவைப்படி எவ்வளவு சிறப்பாக